மாவீர மகுடம். கரும்புலி லெப்டினன்ட் கர்னல் சுபேசன்.
வணங்குகிறோம்
இவனின் குடும்ப விருட்சம் ஒரு அண்ணனும் மூன்று அக்காவும் நான்கு தம்பியும் ஒரு தங்கையும். நேரம் நள்ளிரவை நெருங்கிக் கொண்டிருந்தது. அந்த இரவின் அமைதி குலைந்து நீண்ட நேரமாகியது. கருமை பூசியிருந்த இருளை இடையிடையே முழங்கிய துப்பாக்கி குண்டுகளின் வெளிச்சம் சீர்குலைத்துக் கொண்டிருந்தது. எதிரியின் பலமான தடைகளை உடைத்துக் கொண்டு உள்நுழைந்த கரும்புலி அணிகள் தாக்குதலை வேகப்படுத்தின. நாங்கள் தேடிச் சென்ற இலக்குகள் குறித்து நேரத்துக்குள் தகர்த்தறியப்பட்டன என அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். இலக்குகளை அளித்தும் கரும்புலி மேஜர் குமுதனிடம் இருந்து பின்வாங்கும்படி கட்டளை வந்தது. அவர்கள் பின்வாங்குவதற்கான வியூகங்களை ஏற்படுத்தி வேகமாக பின்வாங்க தயாரானார்கள். ஆனால் அவர்களது அணியை பொறுப்பேற்று வந்திருந்த சுபேசனுக்கு காலிலும் நெஞ்சிலும் குண்டு பாய்ந்திருந்தது. அவர்களோடு சேர்ந்து சுபேசனால் பின்வாங்க முடியவில்லை. தூக்கி கொண்டு வந்தாவது அவனை காப்பாற்றுவோம் என முயற்சித்தார்கள். அந்த நிலையிலே அது சாத்தியப்படாத காரியம். என்ன பார்த்து கொண்டு நிக்காதீங்கோ, என்னை தூக்கி கொண்டு பின்வாங்க இயலாது, நீங்க போங்கோ. சுபேசன் அவர்கள் எல்லோரையும் பார்த்து எந்தவித கலக்கமும் இல்லாது உறுதியாக உறுதிவிடை கொடுத்தார். எப்படி அவனை பிரிந்து போவது? அவர்களுக்கு அது துன்பமாக இருந்தது. நீங்கள் நிறைய சாதிக்க வேண்டிய நீங்கள் எங்களை பார்த்து நின்று வீணா காயப்பட்டுட்டீங்க, தயவு செய்து போங்கோ. நான் சாச்சர் அழுக்க போறேன். இப்போது அவர்கள் அவனை பிரிந்து போனால் இன்னும் ஒரு சில வினாடிக்குள் அங்கே சம்பவிக்கப் போகும் அந்த நிகழ்வு நினைத்து பார்க்கவே உயிரை பிழிந்தது. இனி என்றுமே எப்போவுமே அவனை பார்க்கவோ அவனோடு பேசவோ முடியாது. அப்படி ஒரு நிகழ்வு இங்கே நடக்குமானால் எண்ணிக்கொள்ளவே நெஞ்சு கனத்தது. சுபேசன் வீரச்சாவடைந்து விட்டான் என்று எப்படி அவன் தங்கையிடம் போய் சொல்வது? அதை அவள் எப்படி தாங்கிக் கொள்ளப் போகிறாள்? சுபேசன் தங்கை மீது எவ்வளவு பாசம் வைத்திருந்தான், என்ன மாதிரி எல்லாம் நேசித்தான். சின்னவதிலிருந்து ஒருவர் மேல் ஒருவர் அளவில்லாத பாசம் வைத்து வளர்ந்தவர்கள். தாய் தந்தையிலோ மற்ற சகோதரர்களோ வைத்த பாசத்தை விட சுபேசன் மீது அதிக பாசம் வைத்திருந்தாள் அந்த தங்கை. ஒரு நாள் சீனன்குடா தாக்குதலுக்காக பயிற்சி எடுத்துக்கொண்ட வேளை அவர்கள் சுபேசனின் தங்கையை யாரொருவன் கடத்தி சென்றார். சுபேசன் துடித்து போய் ஓடி சென்று தங்கையை காப்பாற்றுகிறார். இருந்தாலும் தலையில் பலமாக அடிபட்டு மயங்கி விடுகிறாள். மயங்கிய தங்கியை கையில் சுமந்த பின் ஓரிடத்திலே தண்ணீர் தெளிக்க அவள் மயக்கம் தெளிந்தாள். இப்படி ஒரு கனவினை கண்டுவிட்டு அவன் நிஜமாகவே துடித்து போய்விட்டான். நித்திரையில் திடுக்கிட்டு விழித்தவனுக்கு மறுபடியும் தூக்கம் வரவில்லை. தங்கையின் நினைவுகளை சுற்றி சுற்றி அவன் கண்ணுக்குள் நுழைந்த விழிந்ததும் தங்கையிடம் சென்று அவளை பார்த்து தான் கண்ட கனவை அவளோடு கதைத்த பின் தான் அவனின் மனம் ஆறுதலானது. இரவு கனவு கண்டுவிட்டு எழுந்து போராளரிடம் கூறும்போது எவ்வளவு துடித்தான். கனவிலேயே தங்கை படும் கஷ்டத்தை கண்டுவிட்டு தங்கைக்கு என்னவோ எதுவோ என ஏங்கி அவனது உணர்வுகளை அதை எப்படி சொல்வது? தங்கையை இறுதியாய் பெய்கின்ற வேளை எப்படி இருந்திருக்கும் அவனின் மனம், என்ன பாடுபட்டிருக்கும்? ஆனிரவு படைத்தளமே அவர்களது இலக்கிற்கான இடம். அவரது முகாமிலிருந்து அவர்கள் புறப்பட்ட அந்த இறுதி நேரம் எல்லோரும் வாகனத்திலேறி அமர்ந்து கொண்டார்கள். இன்னும் சில வினாடிகளில் வாகனம் புறப்பட்டுவிடும். இறுதியாய் பிரிகின்ற அந்த கணம் எல்லோரும் மாறி மாறி விடை கொடுத்து கொண்டார்கள். இந்த இறுதியான விடை கொடுப்பு யார் யாருக்கு நிரந்தரமாய் போகும் சந்தர்ப்பம் கிடைக்குமோ தெரியாது. என்றுமே எப்போவுமே இனி காண முடியாத அந்த பிரிவு நிகழ்ந்த வேளை சுபேசனை விட்டு பிரிந்திருக்க முடியாது இயக்கத்துக்கு வந்த அவனது பாச தங்கையும் அங்கே நின்றாள். இன்னும் ஒன்றோ இரண்டோ வினாடிகளில் அவன் புறப்பட போகின்றான். அந்த ஒரு சில வினாடிகளை கூட தங்கையுடனேயே பேசி கழித்தான். இரண்டு பெருநதிகள் ஓடி வந்து கலக்கின்ற ஒரு விடம், அங்கு எழுகின்ற ஆர்ப்பரிப்பை போன்று இரண்டு பேரும் மனதுக்குள்ளும் ஏதேதோ மெனக்குமர்கள் சொல்ல முடியவில்லை யாரால். போராளிகளோடு சிறிது காலம் பழகி பிரியும் போது கூட தாங்கிக் கொள்ள முடியாத சுபேசன் நினைவு வந்த நாளில் இருந்து உயிராய் நேசித்த தங்கையின் பிரிவை எப்படித்தான் தாங்கிக் கொள்ளப் போகின்றான். தங்கைக்கு தெரியும் அண்ணன் கரும்புலி என்று. இப்பவும் கரும்புலி தாக்கல் ஒன்றுத்தான் போகிறான் போனான் என்று. சீனன்குடாவில் இலக்குகளை அழித்து விட்டு வந்த மாதிரி இந்த சண்டையிலும் இலக்கை அழித்து விட்டு அண்ணன் திரும்பி வரமாட்டானா அவள் மனம் பிரார்த்தித்தது. உயிரோடு ஒட்டிய உறவல்லவா சுபேசனுக்கும் வேதனையாக தந்திருந்தது. தங்கையின் கண்ணீரை துடைத்து, அழக்கூடாது தலைவர் இருக்கிறார், கவலைப்படக்கூடாது, தங்கைக்கு அறிவுரை சொல்லி ஆறுதல் வார்த்தைகள் கூறி எவ்வளவோ மன போராட்டத்தின் மத்தியில் பிரிக்க முடியாத பின்னி போன உறவை பிரிந்து கொண்டு வாகனத்தில் ஏறி அமர்ந்து கொள்கிறான். அவள் அண்ணனுக்கு கையசைத்தாள், அவனும் கையசைத்தான். வினாடி கழிய காலம் மிக வேகமாக விழுங்கிக் கொண்டது. தங்கையின் விசும்பல் காதில் கேட்கிறது. தங்கையின் சிறு கலக்கத்தை கண்டு தாங்கிக் கொள்ள முடியாத சுபேசனுக்கு எப்படி இருந்ததோ. வாகனம் மெல்ல மெல்ல நகரத் தொடங்குகிறது. மீண்டும் ஒரு தடவை தங்கையை பார்த்துவிட வேண்டுமென தோச்சு அடித்து தங்கையை பார்க்கிறார். தங்கையின் முகம் தெரிகிறது. அவளின் வாட்டத்தை கண்டது அவளிற்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் போல துடித்தது அவன் மனம். வாகனம் மெல்ல மெல்ல வேகம் கூடியது. பிரிவை தாங்க முடியாத சுபேசன் தலை கவிழ்ந்து கொள்கிறார். இந்த இறுதி நேரம் அவன் உணர்வுகள் எத்தனை தடவை சிலிர்த்திருக்கும். இவ்வளவு பாசமான உறவினை விட இந்த தேசத்தின் மீதும் மக்களின் மீதும் இவ்வளவு உன்னதமான பற்று வைத்திருக்கிறான் அந்த போராளி. அவனது லட்சியம் அவ்வளவு புனிதமானது. அவன் தன் தேசத்தில் எல்லோரையும் ஆழமாக நேசித்தான். அதனால் தான் அவர்களின் துயரத்தைக் கண்டு தாங்கிக் கொள்ள முடியாமல் கரும்புலியாகினான். அடுத்தவர் துயரத்திற்கு தோள் கொடுக்கவும் மற்றவர்களின் வேதனைக்காய் கண்ணீர் சிந்தவும் பழகிய இதயம் அவனது இதயம். தலைவர் ஒரு போராளியை எப்படியெல்லாம் எதிர்பார்த்தாரோ அத்தனை பிரதிபலிப்பாகவும் திகழ்ந்தார். 1993 தன்னை கரும்புலிகளால் இணைத்துக் கொண்டான் சுபேசன். எத்தனை ஆண்டுகள் மனம் செழிக்காது அவன் வீரச்சாவை தழுவிக்கொள்ளும் வரி கொள்கையொன்றையே நெஞ்சில் சுமந்து எவ்வளவு கடுமையான பயிற்சிகள் எல்லாம் எடுத்திருப்பான். இறுதி மூச்சிலேயே பகையெரிக்க அந்த இலக்கு கிடைக்கும் வரை எத்தனை வருடங்கள் காத்திருந்தானோ அவனது லட்சியம் எத்தனை பேருது. அவனுக்கு உடம்பில் ஏராளமான காயங்கள். 1994 இறுதி காலப்பகுதியில் ஆனையரவு படைத்தளம் மீதான கரும்புலி தாக்குதல் ஒன்று செய்வதற்கான இறுதி வேவிக்கு சுபேசன் போயிருந்தான். அன்று எதிரியுடன் மோத நேர்ந்தது. சுபேசனுக்கு கையில் பெரிய காயம். அன்று ஏற்பட்ட காயத்தினால் அவன் பின்னாளில் பெரிய வேலைகள் செய்தால் கைமூட்டுக்கள் கலண்டுவிடும். பின் அவன் தானே கைமூட்டை கொழுவி தன் பணிகளை செய்து கொள்வான். எல்லா ஆயுதங்களையும் சிறப்புற இயக்கம் தேர்ச்சி பெற்றதோடு சிறந்த சூட்டு வல்லமையும் கொண்டவன். எந்த ஒரு இலக்கானாலும் சூழ்நிலையிலும் நன்கு திட்டமிட்டு அணிகளை சிறந்த முறையில் வழிநடத்தக்கூடியவன். சீனன்குடாவிலேயே எதிரி வானூர்திகளையும் கனரக ஆயுதங்களையும் அளித்த கரும்புலி அணிகளுக்கு சுபேசன் தலைமையேற்றி சென்றான். அன்றொரு நாள் ஆகாய கடல் வழி தாக்குதலை முறியடிப்பதற்காக வெற்றிலைக்கேணியிலிருந்து ஆனையளவுக்கு சிங்கள படை பெரிய நகர் ஒன்றை மேற்கொண்டது. அதற்கு உடற்பு தாக்குதல் மேற்கொள்ள நின்ற அணிகளோடு ஒன்றாக சுபேசனும் 5 பேர் கொண்ட வேவு அணியோடு நின்றான். முதல் நாள் சுபேசனும் சென்று வேவு பார்த்துவிட்டு வந்திருந்தான். அடுத்த நாள் உடற்பு தாக்குதலுக்கு திட்டமிடும் வேலை இருந்தமையால் சுபேசன் வேவுக்கு செல்லாத முகாமில் தங்கி நின்றார். சண்டை சூழ்நிலை காரணமாக உணவு விநியோகம் பெரிதும் சீர்குலைந்திருந்தது. எப்போதாவது வரும் சாப்பாட்டை சாப்பிடுவது, சாப்பாடு வராவிட்டால் சாப்பாட்டை எதிர்பார்க்காது தத்தமது கடமைகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அன்று சாப்பாடு வந்திருந்தது. ஆனால் அங்கே நின்ற ஆட்களை விட வந்திருந்த சாப்பாட்டு பொட்டலங்கள் குறைவானதாக இருந்தது. 5 பேர் கொண்ட சுபேசனின் அணிக்கு 2 சாப்பாட்டு பொட்டலங்கள் கிடைத்தன. தனது தோழர்கள் வேவு பார்த்து விட்டு களைத்து போய் வருவார்களே, அவர்களோடு சேர்ந்து சாப்பிடுவோம் என எண்ணியவன் அந்த உணவுப் பொட்டலங்களை துணியொன்றினால் சுற்றி கவனமாக வைத்து விட்டு படுத்து விடுகிறான். அவன் முதல் நாள் சாப்பிட்ட சாப்பாடுதான் அன்று மதியம் கழிந்து கொண்டிருந்தது. இந்தளவு நேர இடைவெளிக்குள் 1 or 2 இளநீர் குடித்து விட்டான். படுத்திருந்த சுபேசனுக்கு வேவு பார்க்க சென்ற தோழர்கள் வருகிறார்கள் என்ற செய்தி காதிலட்ட நித்திரை விட்டு எழுந்தான். எழுந்திருந்தவன் உடனேதான் எடுத்து வைத்திருந்த சாப்பாட்டு பொட்டலங்களை பார்க்கிறான். பொட்டலங்களை காணவில்லை. யாரோ அந்த சாப்பாட்டு பொட்டலங்களை எடுத்து சாப்பிட்டு விட்டார்கள். பொங்கி வந்த அழுகையினை சுபேசனால் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. உணவு இருக்கும் என்ற நம்பிக்கையோடு வருவார்களே தன் தோழர்கள், அவர்களுக்கு என்னவென்று சாப்பாடு இல்லை என்று சொல்வது அவன் துடித்து போனான். முதல் நாள் மதியம் சாப்பிட்ட சாப்பாட்டோடு சென்று களைத்து போய் வருவார்களே, எப்படி பசியை தாங்கிக் கொள்ளப் போகிறார்கள், அவர்களுக்கு ஒருவேளை உணவு கூட கொடுக்க முடியவில்லை என கலங்கினான். அவனது மனவேதனையை கண்களால் வெளியேறிக் கொண்டிருந்தது. பெற்ற பிள்ளைகள் பசியில் துடிப்பதை பார்த்து ஒரு நாள் அழுவாளோ அந்த தாய், அதே மாதிரி அழுதான் சுபேசன். அவன் தோழர்கள் எவ்வளவு சமாதானப்படுத்தியும் சுபேசரின் அழுகை தீர்வதாக இல்லை. வேறு தோழர்கள் அங்கு தேடி இளநீர்களை பிடுங்கிக் கொண்டு வந்து எல்லோருக்கும் கொடுத்து சுபேசனுக்கும் கொடுத்த போதும் அவன் குடிப்பதாக இல்லை. இந்த வழியில் சரியான பசியா இருப்பாங்கள், அவங்களுக்கு கொடுக்க எனக்கு வேண்டாம், அவன் மறுத்துவிட்டான். இப்படித்தான் என்றும் தன்னை விட பிறரை நேசிக்கும் மனம் அவனிற்கு. கடைசியாக சிரித்து அந்த தங்கியோடு பேசிய அந்த இறுதியான அந்த நேரம் இவனது உணர்வுகள் எவ்வளவு புனிதமாயிருந்திருக்கும். ஆன இரவு படைத்தளத்துள் ஊடுருவி முதலாவது தடை தாண்டியாகிவிட்டது. தாக்குதல் ஆரம்பிக்க இன்னும் சில மணித்தியாலங்கள் இறுதியாக எல்லோரும் உணவுகளை சிரித்து கலகலப்பாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். சுபேசன் மட்டும் ஒவ்வொரு போராளியின் மனதையும் பாசமாய் பார்த்தான். அவரது முகத்தில் லேசாக சோகம் படர்ந்திருந்தது. இன்னும் ஒரு சில மணித்தியாலத்துக்குள் வெடிக்கப் போகும் அந்த சுபேசன் என்ன சொன்னான் தெரியுமா? பார்மச்சான், இவ்வளவு சிரிப்பு கலகலப்பா இருக்கிறார்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனால் அதற்கு மேல் எதுவும் பேச முடியவில்லை. தீக்குள் இருந்து நீர் வடியும் உணர்வு அவனுக்கு. அவன் தனியாக இலக்கை அளிக்க சென்றிருந்தால் கவலைப்பட்டிருக்க மாட்டான். தன்னுடன் சேர்ந்து கூடி கும்மாளம் போட்டு பழகிய அந்த வீரர்கள் இன்னும் சில மணி நேரத்தில் காவியங்களாக போகிறார்களே என்ற ஏக்கம்தான் அவனுக்கு. தன்னை அழிக்க துணிந்த அந்த வீரன் இறுதியில் இப்படி இறங்கினான் என்றால் அவன் மற்றவர்களின் வாழ்வை மற்றவர்களை எப்படி உன்னதமாக நேசிக்கின்றான்? இப்படி எல்லோரிலும் பாசம் வைக்கும் சுபேசன் இயக்கத்துக்கு வந்ததும் அண்ணனை பிரிஞ்சு வாழ முடியாது என்று அண்ணனோடையே கூட இருப்பதற்காக இயக்கத்துக்கு வந்தாலே அவன் தங்கை அவள் மீது எவ்வளவு வாசம் வைத்திருந்திருப்பான். தன் தங்கை மீதும் தேசம் மீதும் ஒவ்வொரு மக்கள் மீதும் எங்கள் தலைவன் மீதும் எவ்வளவு பாசம் வைத்திருந்தானோ அதுதான் அவனை ஒரு உன்னத கரும்புலி வீரனாக்கியது. சண்டைகள் அடங்கியதாயில்லை, தொடர்ந்தும் வெடி முழக்கம். புலிகளின் தாகம் தமிழிட தாயகம். சுபேசன் அழுத்தமாக உரைத்தது, வானில் எதிரொலித்தது. எப்போதும் மற்றவர்களுக்காக சுவாசித்து பழகி போவன அவனது மூச்சு நிச்சயம் தேசத்தை வாழ வைக்கும். ஆம், கரும்புலியாய் அவன் வெடியாகி போனான் எங்கள் சுபேசன். கரும்புலிப்டங்களில் சுபேசனாய் வெளிமூடி போனான். கரும்புலிப்டங்களில் சுபேசனின் மாவீர மகுடம் கேட்டோம்.